ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம பரப்ரம்மணே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஆதிவன்ஷடகோப யதீந்திர மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்ர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்ர ஏவ ஏகோ மந்திரஹ தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. ஸ்ரீமத் பாகவத சாரத்தின் 10வது ஸ்கந்தத்தில் இனி உத்தரார்த்தத்தை அனுபவிக்கலாம். அத்தியாயம் 239, 240 ஜராசந்த யுத்தம். பரீட்சித் மன்னனே, ஸ்ரீ கிருஷ்ணனால் மல்யுத்த அரங்கில் தங்கள் கணவர் கம்சன் வதைக்கப்பட்டதும் துயரத்திற்கு ஆட்பட்ட அவன் மனைவிகளான அஸ்தி பிராப்தி இருவரும் தங்கள் தந்தையான மகத தேசத்து அரசர் ஜராசந்தனிடம் சென்று தாங்கள் கணவரை இழந்த காரணத்தை விவரமாக தெரிவித்து சோகத்தில் ஆழ்ந்தனர். தன்னுடைய மகள்களின் அவல நிலைக்கு காரணமான ஸ்ரீ கிருஷ்ணன் மீது வெறுப்பும் கோபமும் அடைந்த ஜராசந்தன் அவனது குலத்தையே அழித்து விடுவதாக சபதம் மேற்கொண்டு 23 அட்சௌகிணி படையுடன் யாதவர்களின் தலைநகரமான மதுரையை 4 திசைகளிலிருந்தும் முற்றுகையிட்டான். 4புறமும் எதிரியின் படை சூழ்ந்திருந்ததைக் கண்டு யாதவர்கள் கலங்கினர். இத்தகைய சூழ்நிலையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தன் அவதார நோக்கத்தை சிந்தித்து தான் ஜராசந்தன் திரட்டி வந்த படைகளை துவம்சம் செய்தால் அவன் மேலும் படைகளை திரட்டி வருவான், தீயவர்கள் அழிந்து பூபாரம் தீர்வதற்கு இது ஒரு காரணமாக அமையும் என்று தீர்மானித்தான். இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணன் சங்கல்பித்தவுடன் திவ்யாயுதங்கள் நிரம்பிய 2 திவ்ய ரதங்கள் விண்ணிலிருந்து இறங்கி வந்தன. ஸ்ரீ கிருஷ்ணன் பலராமனிடம் ஜராசந்தனை எதிர்த்து சேனையை அழிக்கும்படி கூறி இருவரும் திவ்ய ரதங்களில் ஏறி நகரை விட்டு வெளியே செல்ல கூடவே சிறு படையும் சென்றது. போருக்கு தயாராகி ஸ்ரீ கிருஷ்ணன் தன் பாஞ்ச ஜன்யத்தை எடுத்து ஊதினவுடன் எதிரிப்படைகள் கலகலத்து போயின. ஆனால் ஜராசந்தன் ஸ்ரீ கிருஷ்ணனை உறவினர்களை கொன்ற அவனுடன் தான் போர் புரிவதே அவமானம் என்று கருதி ஏளனம் செய்தும் தன்னுடன் போர் புரிய தகுதியற்றவன் என்றெல்லாம் பழித்தும் ஸ்ரீ கிருஷ்ணன் எதையும் பொருட்படுத்தாமல் போரில் ஈடுபட்டு அம்புகளை சரமாரியாக தொடுத்து சேனைகளை கொன்று குவித்தான். யுத்தகலத்தில் இரத்த ஆறு பெருகியது. பலராமனும் தீவிரமாக போரிட இருவரும் படையை தீர்த்து கட்டினர். ஜராசந்தன் உயிர் மட்டும் தப்பியது. பலராமன் ஜராசந்தனை வருடபாசத்தால் கட்ட முயல ஸ்ரீ கிருஷ்ணன் இப்பொழுது வேண்டாம், அவனை விட்டுவிடு என்று கூற ஜராசந்தன் விடப்பட்டான். வீரர்களால் பெரிதும் மதிக்கப்பட்ட ஜராசந்தன் படைகள் அனைத்தும் அழிந்திருக்கும் நிலையில் சர்வநாயகனான ஸ்ரீ கிருஷ்ணனால் விடுவிக்கப்பட்டதும் வெட்கி இவர்கள் தனக்கு உயிர்ப்பிச்சை அளிக்கும் நிலை ஏற்பட்டதற்கு அவமானப்பட்டு துறவியாக துணிந்து காட்டிற்கு சென்று தவத்தில் ஈடுபட நிச்சயித்தான். ஆனால் உடனிருந்த சிசுபாலன் போன்ற மன்னர்கள் யுத்தத்தில் இவை சகஜமானதே, இதையெல்லாம் ஒரு பொருட்டாக நினைப்பது கூடாது என்று கூற ஜராசந்தன் அங்கீகரித்து தன் மகத தேசத்திற்கு திரும்பினான். ஸ்ரீ கிருஷ்ண பலராமர்களும் தங்கள் படைக்கு சேதமின்றி தேவர்கள் பூமாரி பொழிய தங்கள் நகரை அடைந்தனர். வெற்றியுடன் திரும்பிய கண்ணனை சங்கு பேரி துந்துபி டமரங்கள் அனைத்தும் முழங்க மக்கள் வரவேற்று கொண்டாடி ஆடி பாடி மகிழ்ந்தனர். ஜராசந்தனை வென்று கொண்டு வந்த செல்வங்களை எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணன் அரசர் உக்ரசேனரிடம் ஒப்படைத்தான். அடுத்து துவாரகை நிர்மாணம். யாதவ சிறுவர்களிடம் தான் தோற்று வந்ததை எண்ணி எண்ணி ஜராசந்தன் மருகினான். அவர்களை விடுவதில்லை என்ற முடிவுடன் மறுபடியும் பெரும் படையை திரட்டி கொண்டு படையெடுத்தான். இம்முறையும் பலராமகிருஷ்ணர்கள் ஜராசந்தனின் படையை நிர்மூலமாக்கி அவனை அனுப்பினர். இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணரால் காக்கப்பட்ட யாதவர்களுடன் மகத மன்னன் ஜராசந்தன் 17 முறை போருக்கு சென்று தோல்வியடைந்தான். 18வது முறையாக ஜராசந்தன் போருக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கையில் நாரத மகரிஷி மிலேச்சர்களுக்கு தலைவனான காலயவனன் என்னும் வீராதி வீரனை தூண்டிவிட்டார். அந்த காலயவனன் மனிதர்களில் தன்னை எதிர்க்கக்கூடிய வீரம் படைத்தவர் ஒருவரும் இல்லை என்ற செருக்குடன் இருக்க நாரதர் அவனிடம், யாதவர்கள் ஜராசந்தனை 17 முறை தோல்வியடைய செய்த மா வீரர்கள் என்று தெரிவித்தார். உடனே காலயவனன் யாதவ வீரர்களே தனக்கு ஒப்பான வீரர்கள் என்று அறிந்து 3 கோடி மிலேச்சப்படையுடன் மதுரையை முற்றுகையிட்டான். திடீரென காலயவனம் முற்றுகையிடவே ஸ்ரீ கிருஷ்ணன் பலராமனுடன் கலந்து ஆலோசித்தார். இரு பக்கமும் எதிரிகளால் தாக்கப்பட்டால் காலயவனனுடன் போரில் ஈடுபட்டிருக்கும் சமயத்தில் ஜராசந்தன் வந்தால் யாதவ குலத்தையே அழித்து விடுவான், அல்லது சிறைபிடித்து தன் நகருக்கு கொண்டு செல்வான் என்று கருதி மக்களை நெருங்க முடியாதபடி ஒரு அரண் அமைக்க தீர்மானித்தார். துவஷ்டாவின் மகன் விஸ்வகர்மாவின் சிற்ப திறமையால் வாஸ்து முறைப்படி கடலின் நடுவே பெரிய நகரம் ஒன்றை உருவாக்கினார். துவாரகாபுரி என்று அழைக்கப்படும் அந்நகரம் தேரோடும் வீதிகள், தோட்டங்கள், மாளிகைகள், ஆலயங்கள் முதலியவற்றுடன் யாதவ அரசனான உக்ரசேன மகாராஜரின் அரண்மனை என்று எதிரிகள் நுழைய முடியாதவாறு கட்டுக்கோப்புடன் அமைக்க பெற்றார். இந்திரன் சுதர்மா என்று அழைக்கப்படும் தேவ சபையையும் இதில் அமர்ந்தால் பசி, தாகம், கவலை, மயக்கம் முதலியவை உண்டாகாது. பாரிஜாத மரத்தையும் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு அனுப்பி வைத்தான். குபேரன் சங்கநிதி, பத்மநிதி போன்ற 8 நிதிகளையும் வருணன் மனோவேகம் கொண்ட 1 காது மட்டும் கருத்த பல வெள்ளை குதிரைகளையும் மற்ற லோகபாலகர்களும் உயர்ந்ததான செல்வங்களை எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணனுக்காக அனுப்பினர். ஸ்ரீ கிருஷ்ணன் தம்முடைய யோக பலத்தால் மதுராவில் இருந்து மக்கள் அனைவரையும் துவாரகாபுரியில் குடியேற்றினான். பலராமனிடம் மக்களை காக்கும் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு ஸ்ரீ கிருஷ்ணன் ஆயுதமின்றி வெறும் கையுடன் அந்நகரின் கோபுர வாயிலிருந்து வெளியேறினான். நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம், நவாசுதேவாத் பரமஸ்தி பாவனம், நவாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம், நவாசுதேவம் பிரணிபத்ய சீததி. அடியேன் வசந்தா ஸ்ரீனிவாசன்.